అనిచ్చాతా అవిశుద్ధేతి గృహ్య క్షేత్రాది దేకత సుఖీ దుఃఖీ తదాహం దృశ్యయా ఉపాధిభూతయా మూఢయా మూఢయిత్యేవం శుద్ధయా శుద్ధ ఇత్యపి మన్యతే సర్వలోకోయం యేన సంసార మృచ్ఛతి.
9వ శ్లోకంగా 13వ ప్రకరణం పద్యభాగత్తుల உபதேச சாஸ்திர கிரந்தம். இதுல இந்த பிரகரணத்துல புலன்களுக்கு அப்பாற்பட்டது ஆத்மா அப்படிங்கறத ஸ்திரமாக சொல்ற. நமக்கு உள்ள எல்லோருக்கும் நான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு ஆத்மா பிரகாசிக்கிறது. இந்த ஆத்மா எனக்கு இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது, இருக்கிறதா இல்லையான்னு ஒரு சந்தேகமும் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் எப்பொழுதும் நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. தூங்கி எழுந்த பிறகு கூட நான் தூங்கினேன்னு வேற சொல்லியிருக்கா. ஆகையால் தூக்கத்திலையும் நான் எனக்கூடியதான எண்ணம் இருந்துதான் இருக்கணும். இந்த ஆத்மாவை நாம் இந்த நான தவிர வேற எதனாலையும் அறிய முடியாத நிலையில் இருக்கும். நானும் எல்லோருக்கும் தெரியுது, நான் கருப்பா வெளுப்பா நீளமா குட்டையா எது கேட்டாலும் தெரியும், நான் தான் சொல்லிட்டு இருக்கிறவன். அதோட இல்லாம இந்த நான்ங்கிறத ஆனா பெண்ணா கூட தெரியல. ஸ்திரீகளும் நான் தான் நினைக்கிற அவளை, புருஷாலும் அவளை நான் தான் நினைக்கிற. இந்த நான்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்க பார்த்தா எல்லோருக்கும் தெரியறது, அவளைத்தான் தெரியும். அந்த நானுக்கு மேல அத பத்தினதான விஷயங்கள் ஒன்னும் தெரியல. இந்த கேவலமாக இருக்கக்கூடியதான நான் எனக்கூடியதான எண்ணத்தை நாம் அனுபவபூர்வகமாக அறியணும் என்கிறது வேதாந்த சாஸ்திரம் சொல்றது. வெறும் நான் இல்ல, அந்த நானுடைய உண்மையான சுரூபம் நம்ம அறியும். நமக்கோ பகவான் என்ன பண்ணியிருக்கார், இந்த ஆத்மாவை மட்டும் இல்லாமல் அதுக்கு வெளியில இந்த ஸ்தூல சரீரத்தை கொடுத்திருக்கார் பூதவுகள். அது மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நடுவுல புலன்களை வேற வச்சுட்டார். இந்த புலன்கள் என்ன பண்றது, வெளியில் இருக்கக்கூடியதான பொருள்களை பார்த்துக்கொண்டே பார்க்க பார்க்க அந்த வெளியில் இருக்கக்கூடியதான பொருளானது இவனுடைய மனசை கவர்றது. கவர்ந்த பிறகு இவன் தன்னை மறந்து நான் என்கிறத மறந்து அவைகளிலேயே ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க. நான் சொல்ல நீங்க பார்க்கிறேன், உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், பேசுகிறேன், கேட்கிறேன், சொல்றேன். நான்ங்கிறது சொல்லாமலே சொன்ன மாதிரியாக இப்பவே இப்படி இருக்கே, அந்த நான்லயே முழுகி போனவன், ஒளி உலகத்துல முழுகி போனவன் நானும் கம்ப்ளீட்டா மறந்துட்டான். இது நடந்ததான விஷயம் அப்படின்னா என்ன, புலன்கள் பொருள்களை அகப்படும் பொழுது மனசு புலன்கள் வாயிலாக அந்த பொருள்கிட்ட போயிருக்கு. ஏரியில் இருக்கக்கூடியதான ஜலமானது கால்வாய் வழியாக சென்று அதற்கு பிறகு அந்த வயல் எந்த உருவத்துல இருக்கோ அந்த உருவத்தை ஜலம் அடைஞ்சா போல, ஏரி போன்றதான மனசு கால்வாய் போன்றதான கண்ணு காத இவள் வழியாக சென்று அந்தந்த பொருள் இருக்கு, அந்த பொருள் எந்த ஆகாரத்தோட இருக்கோ அந்த ஆகாரத்தை அடைஞ்சிருக்கு. அடைஞ்சிட்டு அப்படியே இல்ல, திரும்பி வருது. திரும்பி வந்த என்ன பண்ணிட்டு இப்படித்தான் இருக்கேன்னு சொல்ல. ஆனா வஸ்துதா அந்த ஆத்மாவை பார்த்த இல்லையானால் ஆத்மா எப்பொழுதும் சுத்தமாகத்தான் இருக்கு. ஏன்னா மனசும் ஆத்மாவும் சேரல, ஆத்மா எதோடையும் ஒட்டாது. அதுலயே இருந்தாலே அதில ஒட்டாது. தாமரை இலை இருக்கு, அந்த தாமரை இலை ஜலத்திலேயே இருக்கு, ஜலத்தினாலேயே வளர்றது, அழியும் பொழுதும் ஜலத்துக்குள்ளே அழியறது. இருந்தாலும் அந்த இலைக்கு மேல ஜலத்தை விட்டலையானால் அந்த ஜலம் அதுக்கு ஒட்டல. எருமனை அப்படியே முத்து மாதிரி இருக்கு, ஒரு தட்டு தட்டுன்னா எல்லா இடமும் போயிடுது. எப்படி ஜலத்திலேயே இருந்து ஜலத்தோட ஒட்டாம இருக்கோ தாமரை இலை, அதே மாதிரி தான் இந்த ஆத்மா பாருங்கோ எதோட ஒட்டல, சரீரத்தில் இருக்க. யதாகாசஸ்தோ வாயு ஆகாசத்துக்கு நடுவுல தான் வாயு இருக்கு. சர்வத்ரகோ மகான், அது எப்படி அசையாம ஒட்டாம இருக்கோ பகவான் சொல்ற திருஷ்டாந்தங்கள்ல பகவான் சொன்னார். அப்படிப்பட்டதான அந்த ஆத்மா சுத்தமாக இருந்த போதிலும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஆத்மா அனித்யம், ஆத்மா அசுத்தம் அப்படின்னு ஜனங்கள் அறிகிறார். ஏன், இந்த மனசானது வெளியில போய் அங்க இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கு, அது பக்கத்தில் இருக்கிற ஆத்மாவையும் நான் நினைக்கிறேன். ஆகையால் இது எப்படி இருக்கோ அப்படி நான் நீளமா இருக்கேன், நீளமா இருக்கிறது நீங்களா உங்க சரீரமா, இது என்னுடைய உடல்னு சொல்றதோ இல்லையோ, என்னுடைய புஸ்தகம்னு சொல்லும் பொழுது புஸ்தகம் வேற நாங்க, அதே போல என்னுடைய உடல்னு சொல்ற பொழுது உடல் வேற நாங்க, இப்படித்தானே சொல்லணும். இல்லைன்னா என்னுடைய அப்படின்னு ஆறாவது வேற்றுமை எப்படி உபயோகப்படுத்தினே. ஆகையா என்ன தெரியுது, அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை கவனிக்காம இருக்கும். ஆகையால் அந்த ஆத்மாவை நாம் அசுத்தம் நினைக்கிறோம். ஏ காலம் இன்னும் குளிக்கல அசுத்தமா இருக்கு அப்படின்ட்டு. அதே விதமாக நான் சுகத்தையும் துக்கத்தோடும் கூடியிருக்கேன் அப்படிங்கிற இந்த சுகமும் துக்கமும் எங்க இருக்குன்னு பாருங்க, மனசுல தானே ஆத்மா இல்ல, மனசுலதான் இருக்க ஆத்மாவில் இல்லைன்னு என்னவா சொல்வீள் நீங்க, எது சொல்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்க வேண்டாமா, சொல்றது ஒண்ணும் கவலைப்படாதீங்கோ. மனசு இருக்கிறப்ப துக்கம் இருக்கு, மனசு இருக்கிறப்ப துன்பம் இருக்கு. அந்த மனசு அழிஞ்ச பிறகு இருக்கோ இல்லையே, தூங்கும் பொழுது மனச உள்ள இதயத்துக்குள்ள போயிடு, அப்ப உங்களுக்கு சுகம் தெரியறதா, முடிச்சுட்ட பிறகு சொல்றேன் என்ன சொல்றேன், நல்லா தூங்கினேன் சந்தோஷமா தூங்கினேன், அப்படி தூங்கலன்னா நல்ல தூக்கமே வரல கவலைப்பட்டு இருக்கேன் சொல்றேன். இது எப்ப சொல்ற, முடிச்சுட்டப்ப சொல்றல, ராத்திரி தூங்கி முடிச்சுட்ட பிறகு சொல்றேன். இப்ப இந்த சுகமோ துக்கமோ எப்ப மனசு இருக்கோ மனசு வேலை செய்யறதோ அப்பதான், மனசு வேலை செய்யாத நிலையில இன்பமும் துன்பமும் தங்கள் அனுபவிக்கல. இதுக்கு வேதாந்த சாஸ்திரம் வேண்டாம், நம்ம அனுபவமே போதும். ஆனா இத பத்தி நம்ம நினைச்சா தானே காலம்பரம் எழுந்த பிறகு அது என்ன இது என்னன்னு பார்த்துட்டு இருக்கோமே தவிர இத பத்தி யோசனை பண்ணல. இத பத்தி யோசனை பண்ணினா புஸ்தகத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம அனுபவத்துல இருக்கு, அது இருக்க தொட்டு தான் நாம அதை கேட்டதுமே புரிஞ்சுக்கிறோம். இப்ப என்னாச்சு, நான் அழுக்கா இருக்கேன், நான் சுத்தமாக இல்லை, ஸ்நானம் பண்ணின பிறகுலாம் பூஜை பண்ணணும், பகவான தியானம் பண்ணணும், இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த நான் எதை சொன்னோ இது என்ன தெரியுமோ, நான் மனசுத்தான் குறிச்சு, ஆத்மாவை குறிச்சு, ஆத்மாவை பத்தி நீங்க நினைக்கிற வேதாந்த கிளாஸ் வந்த பிறகுதான் ஓஹோ ஆத்மா வேற சரீரம் வேற இதெல்லாம் ஆரம்பிச்சார். எப்ப வயசான பிறகு ஒரு 50-60 வயசுல அது வரைக்கும் அதெல்லாம் போங்க சுவாமி கவனிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாச்சு. அதனால நமக்கு இந்த பலம் வந்தது. அதனால என்ன நினைச்சுக்கணும், இப்ப இந்த எண்ணங்கள் இருந்தாலும் ஆத்மா எப்பொழுதும் சுத்தமா இருக்கு, எத்துடனும் சேரல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் சொல்ற அனிச்சாதா அபிசுத்தேதி குருக்கியதே அத்த அவிவேகதா, இந்த ஆத்மா அனித்யம். ஏன்னா ஒரு நாளைக்கு போயிடுறத அன்னார் போயிட்டார் இன்னார் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தான் வருது. இந்த ஆத்மாவும் ஒரு நாள் அழியக்கூடியதான் நினைச்சுட்டு இருக்காங்க. அனித்யாசா அவிசுத்தா, சுத்தமானதில்லை, இது கிருக்கியதே அத்திர அவிவேகதா. ஆத்மாவை இப்படி அறிகிறான் சார், ஏன் அறிகிறான், அவிவேகதா, விவேகம் இல்லை. விவேகம்னா டிஸ்கிரிமினேஷன் அர்த்தம். டிஸ்கிரிமினேஷன் எதுக்கும் எதுக்கும், ஆத்மாவுக்கும் மனசுக்கும், ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும், ஆத்மாவுக்கும் புலன்களுக்கும், இது வேறு அது வேறு என்று கிளியரா அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அதனால அனித்யாதா அவிசுத்தேதி குருக்யதே த்ர அவிவேகதா சுகி துக்கி ததாச அஹம். இதனால மனசுல துக்கம் இருந்தால் நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன். நியாயம் வச்சுருந்தோம், எங்க எனக்கு துக்கம், மனசுல தான் இருக்கு, மனசுலாண்டி இல்ல, சுகமோ துக்கமோ வெக்கமோ கோபமோ அத்தானையும் மனசுல தான் இருக்கு. மனசுக்கு அப்பாற்பட்டதான ஆத்மாவில ஒரு நாள் நிர்வயனம் இல்லை.
சுகி துக்கி, நான் சுகமா இருக்கேன், நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், கதா ச அம். அதே போலயே நான் திருஷ்யத்தே உபாதி பூதையா, அந்த உபாதியான மனசோட சேர்ந்து இவனும் மனசா ஆகிவிட்டான்.
எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான். அது என்ன, அந்தந்த மேல ஒரு போர்வை இருக்க, அந்த போர்வை பேசினால அதே போல நினைக்கிறான்.
ஒவ்வொருத்தருக்கும் இந்த சரீரம் ஆத்மாவுக்கு போர்வை மாதிரி இருக்கு. இந்த சரீரத்தையே பார்த்து சரீரமே நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். துக்கி துக்கி ததாசாரம் திருஷ்யதே திருஷ்யயா உபாதி பூதயா. அதுக்கப்புறம் மூடயா மூடயித்யேவம் சுத்தயா சுத்தயித்யபி மன்யதே சர்வலோகோயம் ஏன சம்சாரம் ரச்சதி. மனசுக்கு தெரியலன்னா எனக்கு தெரியாது. நம்ம இன்ஃபர்மேஷனோ நாலேஜோ எல்லாம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம். எல்லாம் எங்க இருக்க, மனசோட நினைப்போச்சு. ஏன்னா இத்தனையும் நம்ம சொல்றோமே, இவைகள்லாம் எங்க இருக்க, மனசோட தான் இருக்கு. எனக்கு தெரியும்னு சொன்னா அந்த நாலேஜ் எங்க இருக்க, புத்தியோட இருக்க. ஏன்னா வரது போறது, ஞானம் பரவா பர்மனண்டா இல்ல, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா வருது, கொஞ்ச நாள் பத்தி நினைக்கிறேன் போயிடுச்சு. இது சாதாரணமா எல்லோருக்கும் தெரியுது. ஒரு காலத்துல நான் எழுதிட்டு இருந்தேன், ஒரு 10-15 வருஷம் விட்டேன், இப்ப எழுதுறதே கஷ்டமா போயிடுச்சு. டைப் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்ச நாள் கத்துட்டு இருந்தா, ஒரு காலத்துல விடுங்க. அம்மா ஒரு 5-6 வருஷம் விட்டாச்சு வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடு. இதுக்காக மறுபடியும் அபியாசம் பண்ணணும். இது ஆத்மாவிலேயே இருந்ததே ஆனால் அதே ஆத்மா தானே இப்ப இருக்கு உங்களுக்கு. ஏன் மறந்து போச்சு? அறிவே சில அறிவு எல்லாம் போயிடுது, சில அறிவு இருக்கு. எப்படி போயிடுது? ஆகையால் இது பர்மனண்டா இருக்கிற ஆத்மாவில இல்லை. ஆனா எதுல இருக்கு? அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான மனசுல தான் இருக்கு. வெக்கம், பயம், சுகம், துக்கம், இப்படிப்பட்டதான எல்லா இமோஷன்ஸ் என்னென்ன சொல்றோ அல்ல மானசிக விருத்திகள். அந்த மானசிக விருத்தியில சில சமயத்தில் நம்ம கேட்கிறோம், இது உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றேன், முடியாது சார். பண்ணி பார்த்து அது வரலன்னா அப்பந்தானே முடியாதுன்னு சொல்லணும். ஏதாவது ஒண்ணு பண்ணினா இது உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டா, நீங்க ஆக்சுவலா என்னால முடியாதுன்னு பக்கத்தை சொல்லிடுற எப்படி தெரிஞ்சது? முடியும் முடியாதுன்னு எப்படி தெரிஞ்சது? ஒரு 50 படிக்கட்டு இருந்ததுன்னா அதை ஏறி உள்ள போயிட்டு வருவேடா அப்படின்னு கேட்டேன்னா, 2 படிக்கட்டு ஏறிட்டு முடியாதுன்றான். லிப்ட் இருந்தா போயிட்டு வரேன்றான். இப்ப யாரும் என்ன, இப்ப முடியாதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? ஆத்மாவில இருந்ததே ஆனால் எந்த காரியத்தை சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லணும். ஆனா இது எங்க இருக்கு? புத்தியில இருக்கு. அந்த புத்தியில் இருக்கும் போது புத்திய ஆத்மா என்ன பண்றது? ஆத்மா ஒழிச்சுட்டே இருக்கு. அந்த புத்தியும் ஒழிக்கிற காலத்துல புத்தியில் இருக்கக்கூடியதான இன்ஃபர்மேஷன் தனக்கு தானா தெரியும். புத்தியில, நம்ம புத்தியில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஆனா எல்லாம் சொல்லல. அது வந்து நீங்க கேட்ட பிறகுதான் அதை ஸ்கேன் பண்றது என்ன இருக்கு அப்படின்னு வரிசையா. ஈத்த முழுக்க உங்களுக்கு தெரியுமா? எப்போ வாசியம் சாரணும், எப்போ வருது சார் அப்படின்னு சொன்ன இப்ப தெரியுமா? ஏதாவது சொல்லுவேடா. அப்ப என்ன பண்றது? ஆத்மா தன்னுடைய ஒளியினால ஸ்கேன் பண்றது. அப்ப புத்தி சொல்றது கொஞ்சம் தான் தெரியும், மீதியெல்லாம் மறந்து போச்சு, அப்ப தெரியாது. சோ விவகாரம் இங்க இருக்கு, புத்தியில தான் இருக்கு, ஆத்மாவில இல்லை. மூடயா மூடய தேவம், இந்த மௌத்தியத்தினால நாம் மூடன் என்றும், சுத்தயா சுத்த இத்தியபி, இந்த மனசுல சுத்தமான ஒரு தன்மை இருக்குமே ஆனால் அவன் ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனாக எல்லாம் பண்ணி பகவானுக்கு பூஜை பண்ணி அப்படி இருந்துட்டு இருக்கான். இந்த சந்தோஷம் நான் சுத்தமா இருக்கேன் அப்படிங்கிறான். இந்த கான்செப்ட் சுத்தம்னு ஒண்ணும் தெரியாது, ஏதோ நம்ம சுத்தம் நினைச்சிட்டு இருக்கோம். வஸ்துதா பார்த்தேன்னா வயத்துல இருக்கக்கூடியதான ரத்தம் மாம்சம் இதெல்லாம் சுத்தமா இல்ல. விவகாரம் என்ன சுத்தம் நினைக்கிறேன், நான் படிக்க இருக்கேன், நான் வந்து தொடாதி போங்கிறான். இது என்ன சார், அது புத்தி சொன்னதான விஷயம். சில சமயத்துல வேற விதமாக இருந்த போதிலும் வேற விதமாக புத்தி சொல்றது நமக்கு, அதை கண்டு நாம் அப்படியே சொல்லிட்டு மூடயா மூடயம் சுத்தயா சுத்தி மன்யதே சர்வலோ கோயம். இத கொஞ்சம் ஞாபகம், படிச்சதா படிக்காதவா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவா, நல்ல ஞானம் இருக்கிறவா கூட இப்படித்தான் தன்னை எடை போடுறார். யாரு தவிர, ஜீவன் முக்தன தவிர. ஜீவன் முக்தனா இருந்தா அவனுக்கு எல்லா விஷயமும் படிச்சுன்னு தெரியும். அதனால அவன் கொஞ்சிருக்கான். இது எல்லா இருந்தாலும் எந்தெந்த துறையில என்ன முன்னுக்கு வந்திருந்தவளா இருந்தாலும், சரீரம் சுத்தமா இல்லைன்னா நான் சுத்தமா இல்லை, சரீரம் சுத்தமா இருக்கேன்னா நான் சுத்தமா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். மூடயா மூடயித்யேவம் சுத்தயா சுத்தயித்யபி மன்யதே சர்வலோகோயம். நீங்களும் நானும் இல்ல, சர்வலோகம் எல்லா லோகங்களும் இப்படிதான் சொன்ன நினைக்கிறா. மூட சர்வலோகோயம் ஏன சம்சாரம் சதி, இதுக்குதான் சம்சாரம்னு கை. சம்சாரம் சம்சாரம்னா ஏதோ ஒண்ணுன்னு நினைக்க விடாது. நமக்கு அப்பப்ப நம்மளை பத்தி நம்ம நினைச்சுண்டு எப்படி நம்ம வாழ்க்கையில நடத்துறோமோ இதுதான் சம்சாரம்னு. இதுதான் ஒரு கடல் மாதிரி. கடலுக்குள்ள எப்படி நிறைய பூதங்கள் நிறைய பிராணிகள்லாம் இருக்கோ, அதே போலதான் நம்ம வாழ்க்கையையும் எப்ப எந்த துன்பம் வரும்னு சொல்ல தெரியல. சொச்சமா இருக்கேன் போயிட்டே இருக்கேன், எந்த துன்பம் வரும் என்ன ஆகும்னு தெரிய, இந்த சரீரம் இருக்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு என்னன்னா முதுகு வலிக்கிறதுங்கிறான், கை வலிக்கிறதுங்கிற, தொட முடியலங்க, கண்டு சிவந்து போயிடுதுங்கிறான். டாக்டர் கிட்ட ஓடுறான், அவன் என்ன பண்றான், ஏதோ ஒரு மருந்து கொடுக்கற, அது போட்டா ரெண்டு நாளால குறையல, குறையாது போல இவன் நினைக்கிறான். வேற ஏதாவது சீரியஸா எடுத்தா ஒண்ணும் தெரியல. டாக்டர் கிட்ட போனாலும் அவரும் மருந்து கொடுக்கறாரு அவ்வளவுதான், கொடுத்துட்டு நாளைக்கு வாங்குவோங்கிற. நாளைக்கு எதுக்கு வரணும், குறைஞ்சு போயிடுதுன்னா வர வேண்டியது இல்ல. அது நாளைக்கு வாங்கோ, ரெண்டு நாள் அனுப்புறம் வாங்கோ, பத்து நாள் அனுப்புறம் வாரங்கோன்னா என்ன அர்த்தம், அது குறையுமாங்கிறது டவுட்டா இருக்கு. குறைஞ்சதா நீங்க அது போக போறது இல்லையே, யாரும் போக போறது இல்லையே. நமக்கு என்ன டாக்டர் டிஸ்பென்சர்ல போய் அப்படியே உட்காரணும், ஏழு மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினா எட்டரை மணிக்கு தான் உள்ள போக முடியும், வேற ஒன்னும் பண்ண முடியாது. சிரமப்பட்டுட்டே இருக்க, யாரும் கத்துட்டு காசு முடிச்சு கத்துட்டு அவரோட பார்த்துட்டே இருக்கணும். இதெல்லாம் நமக்கு இஷ்டமா இல்லாத போனாலும் என்ன நடக்கிறது, உள்ள என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது. சரீரம் எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது. அதனாலதான் ஏதோ அப்படி குரூப்ல தானே குறையணும், அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. அது மாதிரி தானே இருக்கு. ஆகையால் நான் அறிவேன், நான் அறிய மாட்டேன் என்று சொல்றதும், நான் சுத்தமா இருக்கேன்னு சொல்றதும், மன்னியத்தைய சர்வலோகோயம், அதனாலதான் என்ன பண்ற இந்த எண்ணங்கள்னாலதான் சம்சாரத்தில் துன்பத்தை அனுபவிக்கிறான். என்ன சம்சாரம் ருட்சதி, ருட்சத்தின் கட்சத்தின்னு சம்சாரத்தை அடைகிறான். ஆனா இந்த ஆத்மா எப்படி இருக்க, அச்சுஷ்காதிசாஸ்திரோக்தம் சபாஷ்யாபியந்தரம் அகம் நித்யமுக்தமிஹ ஆத்மானம் முற்று சேர்த்ததாத்மரே. அச்சுஷ்காதிசாஸ்திரோக்தம் இந்த ஆத்மாவுக்கு புலன்களோட சம்பந்தம் இல்லை, அதனாலதான் இந்த ஆத்மாவை பார்க்க முடியும். ஆத்மாவை நம்ம நாங்க மட்டும் அறியது, அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு யாராலையும் அறிய முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமோ, புலன்களோட சம்பந்தம் இல்லை. கண் இருக்க, கண்ணால நீங்க எல்லா பொருளையும் பார்க்கற, வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களை நீங்க பார்க்கற, அது எப்படி பார்க்க முடியும் உங்களால, உங்க கண்ணு எப்படி கிரகிக்கும் ஒரு பொருளை அப்படின்னு. கண்ணு ஒரு பொருளை பார்க்கணுமையானால் அந்த பொருள்ல உருவம் இருக்கணும், உருவம் இல்லையா கண்டு பார்க்க முடியாது. மகத்வ சமானாதிகரண உத்பூத ரூபவத்வம் நையாயிட்ட சொல்றான். ஒரு கண்ணால ஒரு பொருளை நான் அறியணுமே ஆனால் அப்பொருளானது கொஞ்சம் பெருசா இருக்கணும், ரொம்ப சூக்மமாக ஒரு ஆட்டம் மாதிரி இருந்தா உங்க கண்ணுக்கு அறியாது. ஒரே ஒரு முடி எட்டி அங்க இருக்குன்னா அந்த கண்ணால பார்த்தா அது தெரியல. ஏன்னா டூ ஸ்மால், ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால கிரகிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் பெருசாவே இருக்கு ஆனா கழிக்க முடியல. என்ன, அதுல கலர் இல்ல, கலரல் தான் கண்ணை பார்க்கும். கலர் சாப்பிட்டு காத்து இவைகள்லாம் பார்க்காது. சில இடத்துல இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போனோம், அங்க என்ன இருக்கு, இந்த கதவு இருக்க பார்த்தா அது கிளாஸ்ல பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன தூளிக்கு தூசி கூட இல்ல. என்ன அதை தொடச்சுட்டே இருக்கிறதுக்காக சொன்னது இருக்காங்க. நேரம் போனா முட்டின்டான், என்னடா என்ன கண்ணு தெரியலையா உமக்கு, கண்ணாடி இருக்கேன் வந்து முட்டின்ட்டு, கண்ணாடி இருக்குன்னு தெரியல சுவாமி அவ்வளவு, அதனால கொஞ்சம் அழுக்கா இருக்கணும் நம்மா மாதிரி அப்படி இருந்தாதான் கொஞ்சம் வசதி. ஏன்னா அவ்வளவு உட்கார்ந்து இருக்கிறத தெரியலையே. கண்ணானது ஒரு பொருளை பார்க்கணுமே ஆனால் அந்த பொருள் எப்படி இருக்கணும், ரொம்ப சின்னதா இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, ரொம்ப கிட்டையும் இருக்கப்படாது, ரொம்ப எட்டியும் இருக்கப்படாது. கண்ணுக்குள்ளேயே இவன் வந்து மைய வச்சிருக்கான், அந்த மை கண்ணுக்குள்ள இருக்கிறது கண்ணு தெரியல, கண்ணு கண்டுபிடிக்கல. இன்னொருத்தர் தான் சொல்லணும், இல்லைன்னா கண்ணாடியில பார்த்துட்டு நம்ம கண்ணுல மைய வச்சுட்டாச்சுங்கிறது நமக்கு அப்படியே தெரியும். கண்ணுக்கு ரொம்ப கிட்ட இருந்தாலும் அதை அறிய முடியல, எட்டி இருந்தாலும் அறிய முடியல, உருவம் இருந்தா தான் அறியும், உருவம் இல்லாத காத்த அறியல. இந்த கண்ணானது ஆத்மாவை அறியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆத்மாவில உருவம் இல்லை, ஆத்மாவுக்கு கலர் இல்லை, அதனாலதான் ஆத்மாவை பார்க்க முடியல. அதே போலயே காதால ஆத்மாவை ஏன் அறிய முடியல உங்களால, அழகான சங்கீதம் ரொம்ப இனிமையாக பாடிட்டு இருக்க அத்தனை பேரும் அதுல ரசிச்சு விட்டான், அதே போல ஆத்மாவை ஏன் காது அறியாது அப்படின்னு கேட்டேன். காது அறியணுமே ஆனால் அந்த பொருள்ல சத்தம் இருக்கணும், சத்தம் இருந்தால்தான் பொருள்ல நம்ம காது கேட்கும். சைலன்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், காது எதையும் கேட்காது. அப்ப விவகாரம் என்ன, சத்தம் இருந்தால் சத்தத்தை காது கேட்கும், உருவம் இருந்தால் கலர் இருந்தால் கண் அறியும். இந்த ஆத்மாவில என்ன, நிர்குணா ஒண்ணுமில்ல, சப்த ஸ்பர்ச ரூப ரத கந்த, சப்தம் தெரியும், ரூபம்னா உருவம் கலர், ஸ்பர்சம்னா தொடும் உணர்வு, ரசம் சுவை. சுவை இருந்ததுன்னா உங்க நாக்கு ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிடும். அந்த நாக்கிலேயே நுனியில இருக்கக்கூடியதான பொருளானது அது திதிப்ப கண்டுபிடிக்கிறது. அதே போல ரெண்டு சைட்லயும் காரம் உப்பு இதாகியது, அதனாலதான் ஒரு பொருள் காரமா இருந்ததுன்னா என்ன பண்றேன், இந்த சைட்ல தான் சாப்பிடுறேன். அதே கசப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாத்திரையை சாப்பிடும், என்ன பண்ற ரெண்டு வேலை உள்ளூர் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போட்டு டக்கன் கசிச்சு சாப்பிடுறான். ஏன்னா நாக்குனுடைய அதரியன்று தான் கசப்பை கண்டுபிடிக்கிறது. இப்படி அந்தந்த இடங்கள் இருக்குன்னு சாஸ்திரத்துல இவைகள்லாம் கேட்டு யோஜனை பண்ணி அப்புறம் அறிஞ்சிருக்க. அதே மாதிரி ஆத்மாவில உருவம் இல்லாததுனால கண்ணால பார்க்க முடியல, ஆத்மாவில சப்தம் இல்லாததுனால காது அதை அறிய முடியல, அதுல ஸ்பர்சம் இல்லாததுனால தோலால அறிய முடியல, அதே போல வாசனை இல்லாததுனால மூக்கு அதை அறியல, அந்த ஆத்மாவ சுவை இல்லாததுனால நாக்கு அறியல. இதை தவிர நம்மகிட்ட அறிய வேண்டியதான சாமான இல்லை, அஞ்சு அஞ்சு பொருள் தான் கொடுத்துருக்க. புலன்கள் எத்தனை, இந்த அறிவு புலன்கள் அஞ்சு, ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை அறியது. ஆனா அறியறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு குணம் இருக்கணும். அப்ப ஆத்மாவை அறியணும்னா ஆத்மாவில இந்த அஞ்சு குணங்கள்ல ஏதாவது ஒரு குணமாவது இருக்கணும், ஆனால் அந்த புலன் டக்கர் கண்டுபிடிச்சிடும், என்ன பண்றது அது இல்லை, ஆகையால் தான் ஆத்மா நமக்கு தெரியும். அப்புறம் நீங்க கேட்கலாம், அப்ப அந்த ஆத்மாவை அறிஞ்சுதான் ஆகணுமா, அறியணும்னா என்ன பண்ணணும், புலன்களால் அறிய முடியாது. அப்ப எதனால அறிய முடியும், அதுக்கு வழி சொல்றேன், சிரவண மனநா நிதித்யாசனங்க, சிரவணம் குருமுகமாக கேட்கிறது, மனநம் அது ஆலோசனம் பண்றது, நிதித்யாசனம் அது இப்படித்தான் இருக்கு அதையே நினைச்சு இருக்கிறது. இவளால முடியும், இதை பார்த்தேன் நீங்க முதல்ல காதால அறிய முடியாதுன்னு சொன்னேன், இப்ப சிரவணம்னா அதானே சொல்லிட்டு இருக்கு, வேற அது காதனாலதான் அறிய முடியாதுன்னு சொல்லிட்டு சிரவணத்தினால அறிய முடியும்னா என்ன அர்த்தம், காதால அறியறது வேறு அது விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. ஒரு பொண்ணுக்கு கல்யாண பையனை பார்த்துட்டு இருக்கா கல்யாணத்துக்காக, அந்த பையனை வரவன்னா போய் பார்த்துட்டு எல்லாம் எதிர விசாரிச்சிருந்து இந்த அம்மா சொல்ற பக்கத்துல இருக்கிறவங்க இது போல இந்த பையனை நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பொண்ணுக்கு. அந்த அம்மா ஒரு நாள், அந்த பையனா அப்படி என்ன அப்படி சொல்லல, அந்த பையன் தான் சொன்னேன். நீங்க அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கறத விட ஒரு அந்த பொண்ணு கழுத்துல கயிறு கல்ல கட்டிட்டு குளத்தில் கழிவிட்டு போனோம். இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சது, என்ன நம்ம பொண்ணுன்ற இருக்கோம், காது என்ன நமக்கு சொல்லியிருக்க, அந்த பொண்ணு கழுத்துல கல்ல கட்டி குளத்தில் போட்டணும், இதுதான் அந்த பையனை கொடுக்கறது. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருக்க, அந்த சம்பந்தம் வேண்டாம்னு புரிஞ்சு விவகாரம் சொன்னது என்ன அறிஞ்சின்றது என்ன வித்தியாசம் பாருங்க. காதால கேட்கறதுங்கிறது வந்து கள்ள கட்டி கணக்கு தோடு தள்ளிட்டு, ஆனா புரிஞ்சுக்கிறது என்ன அதுல இந்த சம்பந்தம் வேண்டாம். அதே மாதிரியே அப்பாவை பையன் கேட்கிறான், எதிராத்துல எங்க இன்னைக்கு வந்து ஆகாரத்தை கூப்பிட்டு இருக்கா, விசேஷமா கூட்டம் நடக்கிறது கூப்பிட்டு இருக்கான் நம்ம ஃப்ரெண்ட, நான் போறேன். இந்த அப்பா என்ன பண்ணணும், போனா போ இல்ல என்ன இல்ல அவ்வளவுதான் சொல்லணும். இவர் என்ன சொன்னார், கொஞ்சம் விஷத்தை காப்பிட்டு விஷம் வம்சுவான்ட்டார். ஏன் சுவாமி இப்படி சொல்றேன், நாலு தலைமுறையா நமக்கும் அந்த வீட்டுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் சண்டை, நீ அங்க போய் சாப்பிட்டு நாளைக்கு ஏதாவது தலைவலி கால்வலின்னு சொன்ன பண்ணத்துனால தான் சந்தேகம். அங்கே போய் சாப்பிடுறதை விட விஷத்தை சாப்பிடுங்க, காது என்ன சொல்லிருக்க விஷத்தை சாப்பிடுன்னு அர்த்தம். ஆனா நகம் என்ன புரிஞ்சுட்டு இருக்க நீங்க அப்படின்னா அவாத்துல சாப்பிடாதேன்னு புரிஞ்சுட்டு இருக்க. சோ காதால கேட்கறது ஒண்ணு புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அதே போல காதால கேட்கறதுங்கிறது இல்ல வேதாந்தத்தை கேட்டு கேட்டு நமக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இந்த மனசானது உபநிஷத்துகளை இப்படி கேட்டு கேட்டு ஒரு நாளுக்கு அதனுடைய உண்மையை கிரகிக்கிறது, அந்த உண்மைக்கு தான் சிரவணம் உண்டு. இந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்ற, இந்த வேதாந்த வாக்கியங்கள் எல்லாமும் இந்த விஷயத்தில் தாற்பயத்தை கொண்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தாற்பயத்தை அறியறதுக்கு தான் சிரவணம் உண்டு. என்ன சார் சொன்னதே சொல்லிட்டே இருக்காரு, அதே தானே சொல்லிட்டு இருக்காரு, சொன்னதே சொல்லிட்டு இருப்போம். ஆனா ஒரு நாளைக்கு உண்மையா இந்த மனசானது உங்களுடைய அந்தக்கரணமானது என்ன பண்றது, அதனுடைய இன்டென்ஷன் என்ன என்கிறது அறியல். இன்டென்ஷன் வேறு, காதல கேட்கறது வேறு, அவளுடைய அபிப்பிராயம் வேறு, காதல கேட்கப்படுறது வேறு. இது நம்ம நல்லா தெரியும். பகவான் இருக்க கிருஷ்ண பரமாத்மா அவர் சமாதானம் பண்றதுக்காக கௌரவாயிட்ட போனார். துரியோதன் என்ன பண்ணினார், பஞ்சவட்ச பரமாண்டத்தோட வச்சு பகவானுக்கு சாப்பிட வாங்கும்னு கூப்பிட்டார். பகவான் என்ன பண்ணார் தெரியுமோ, எத்தனையும் விட்டு விட்டு அங்கெங்கயோ ஒரு அஞ்சாறு மைல் நடந்து போய் மிதுர நாட்டில் போய் சாப்பிட்டிருக்க. ஏன் சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கு, மிதுர நாட்டுக்கு போறதுக்கு காரணம் இங்க இல்லைன்னா எங்க தேடிட்டு போகலாம், இங்கேயும் இருக்கு, அது பச்சபட்சமா மரியாதையோட பண்றதுக்காக பண்ணி வச்சிருக்கான், அது வேண்டாம்னு சொல்லி விதுர்வாதத்துக்கு போறல அப்படின்னு கேட்ட. அந்த விதுர்வாதத்துலயும் ஏதாவது இருக்காரா, பழைய கஞ்சி தான் வச்சுட்டு இருக்காரு பாவம், அவர் ஒன்னும் விவகாரம் ஒன்னும் கிடையாது போல இருந்து அவரை கஞ்சி வச்சு சாப்பிட்டு இப்பவும் நம்மளும் அதான் பண்ற ரோஸ் கஞ்சி சொல்றான் என்ன பண்றான் என்ன ஏது. அப்புறம் என்னடா நிறைய காசெல்லாம் நிறைய இருக்க பண்ணிக்கலாம் நல்லா சாப்பிடலாம், ஆனா விவகாரம் என்ன, காலமே ஓட்டு ராத்திரி ஓட்டு நடுவுல ஏதோ இருந்தாது நம்மளே நம்ம தலையில எல்லாத்தையும் போட்டுக்கோம். அதே மாதிரிதான் புதுசுல நீங்க பண்றது அங்க போல அந்த காலத்துல கஞ்சி இருக்கே அதுல கொஞ்சம் ஜலத்தை விட்டு இவர் பாதி அவர் பாதி சேர்த்தார். அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா மறுபடியும் துரியோதன் கிட்ட வந்த, அப்ப துரியோதன் கேட்கிற துரியோதன் கேட்கிற, நான் இவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருக்கேனே, நீங்க இதெல்லாம் விட்டு அங்க போய் சாப்பிடுறத இது நியாயமா நீங்க சாப்பிடுறது அப்படின்னு கேட்ட. பகவான் என்ன சொன்னா தெரியுமா, விஷதன்னம் நபோக்தவ்யம் சத்ருக்களாத்துல சாப்பிடறாங்க என்ன அப்படின்னு, மம பிராணி பாண்டவாக பாண்டவன் திருஷதே ராஜன். அப்ப ராஜா துரியோதனே, நீ வந்து பாண்டவால விரோதிய பார்க்கற, அந்த பாண்டவா எனக்கு பிராணம். அப்ப சத்ரு பட்சத்துக்கு சேர்ந்த நான் உன்னுடைய ஆகாரத்தை நான் சாப்பிட்டேனையானால் என்ன ஆகும் தெரியுமா? நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீதான் விஷம் வச்சோ விவகாரம் வரமாட்டேன். இந்த விஷம் புத்தாங்கிறது மகாபாரதத்தில் இருந்து சொன்னேன். பாண்டவான் துஷதை ராஜன் மம பிராணாகி பாண்டவா அப்படின்னு துரியோதனனுக்கு பகவான் சொன்னார், கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அதெல்லாம் ரொம்ப காதல் எடுத்துக்கல துரியோதனன், வேற விவகாரம். அவனும் தன்னுடைய ஆகக்கார, நான் இவ்வளவு சக்கரவர்த்தியா இருக்கேன், நான் எல்லாத்தையும் வைக்க தயார் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடலைங்கிறது கொஞ்சம் பாரதத்த கதைக்கு வேண்டாம். நமக்கு ஏன் சொல்ல வந்தேன்னா, அரியறத்துக்கு சாதனங்கள் புலன்களாக இருந்த போதிலும் ஆனா அந்த ஆத்ம ஜானம் புலன்கள்னால வரலை, மனசுனால. அதனால மனசைவான திரட்டவியம் நேகநாஸ்தி கிஞ்சனா கட்டோபனிஷத் சொல்லு யமதர்மராஜா. இந்த ஆத்ம தத்துவத்தை அறியறதுக்கு என்ன காரணம்? மனசுனாலதான் அறிய முடியும், காதால இல்லை. காதால இன்ஃபர்மேஷன் உள்ள போறது, கேட்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், ஆனா ஒரு நாளைக்கு அந்த மனசானது அதை கரெக்டா கொண்டு வந்து கொடுக்குறது தெரியல. ஒரே விஷயமே 10 தரம் 20 தரம் 30 தரம் அந்த பண்ணிட்டே இருந்தோமே, ஆனால் அந்த மனசு ஒரு நாளைக்கு அந்த விடயத்தை அறிகிறது. அச்சுஷ்டாதிதாஸ்திரோக்தம். இந்த ஆத்மாவில கண்ணு காது மூக்கு நாக்கு தோலு எனக்குரியதான புலங்கள் இல்லை. இந்த புலங்கள்லாம் மனசோட சம்பந்தப்பட்டிருக்கே தவிர ஆத்மாவோட சம்பந்தப்படலை. அது சாஸ்திரம் சொல்றோம், அசப்தம ஸ்பர்சம ரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யம் அகந்தவச்சயத் அனத்யந்தம் மகதப்பரம் த்ருவம் நிச்சாயதம் மிருத்யு முகாத் பிரபுச்சதே. யமதர்மராஜா நச்சிகேதத்துக்கு சொன்னார், அசப்தம் அஸ்பர்சம் சப்தமோ ஸ்பர்சமோ ரூபமோ இவைகளை அறியக்கூடியதான புலன்களோ அவைகள் சத்திய காரியம் கரணஞ்ச வித்தியதே. ஒன்னும் அதுக்கு இல்ல அந்த ஆத்மாவுக்கு. ஆகாசத்தை கண்ணு இருக்கான்னு கேட்டான், ஆகாசத்து கண்ணு இருக்கோ கால் இருக்கோ? நீங்க எங்கெங்க போனேன்னா அந்தந்த இடத்துல ஆகாசம் இருக்கா இல்லையா? இந்த ஊர்ல இருந்து விட்டா நார்வேக்கு போனேன்னு அவத்தான், இல்ல அமெரிக்காவுக்கு போனேன்னா அங்க போனாலும் இந்த ஆகாசம் இருக்கோ இல்லையோ? அந்த ஆகாசம் உங்களோடய ஓடி வருதோ? எல்லாருக்குமே இருக்க. தனியாக நீங்க போறப்ப உமக்காக போகல, உமக்காக போயிருந்தா வேற ட்ரெஸ் எடுத்துன்னு போலாம் நீங்க, அவ்வளவுதான். உங்களோட கூட வர்றது இதுதான். ஆனா ஆகாஷாதி பதார்த்தங்கள்லாம் எப்படி அவைகளை கண்ணு காது மூக்கு நாக்கு இல்லையோ அதே மாதிரிதான் ஆத்மா. அச்சுஷ்ட அதிதாஸ்திரோக்தம் சபாக்கியாபியந்தரம் அதம். பரவியற்றதான இந்த ஆத்மா எப்படி இருக்கு? உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கு. நம்ம இருக்கோம், நமக்குள்ளயும் ஆகாசம் இருக்க, நமக்கு வெளியிலையும் ஆகாசம். உள்ள இருக்கக்கூடியதான ஆகாசம் என்ன? வயத்துல இடவழி இருக்கு. அதனால்தான் நீங்க சுண்ணலையானால் சாப்பிட்டலையானால் அப்பொருள் போறதா இல்லையா? உங்களுக்குள்ள ஆகாசம் இருக்கு, வெளியில ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லணும். அப்ப இந்த ஆகாசம் எனக்கூடியதான பொருளா இருந்த மனுஷர்களுக்கு உள்ளையும் வெளியிலையும் இருக்கா போல அந்த ஆத்மாவும் உள்ளையும் வெளியிலையும் இருக்கு. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் எனக்கூடியதான எண்ணம் எது வரைக்கும் இருக்கு அதுதான் ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோம். நான்கிற எண்ணம் எங்க இருக்க? உச்சம் கோடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், அவ்வளவு. அதுக்கு வெளியில இதுன்னு தான் சொல்றேன், நன்னா தெரிஞ்சுக்கணும். புதுசா ஒண்ணும் சொல்லல, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் சாஸ்திரம் சொல்லல, அனலைஸ் பண்ண உங்களுக்கு தெரியல, அதை பத்தியே நினைக்கல. வாழ்க்கையில எத்தனை நாள் இருந்தாலும் நமக்கும் உலகத்துக்கும் என்ன கனெக்ஷன், எப்படி கனெக்ஷன் அறிஞ்சடா, இத பத்தி நினைச்சு பார்க்கலா? இல்ல. ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வரக்கூடியதான அறிவுகள்னா ரெண்டு தாங்கிறது சாஸ்திரம். கஞ்சான் உடம்புக்குள்ள இருந்தா நானும், அந்த சரீரத்துக்கு வெளியில இருந்தா இதுவா, இது டேபிள். இது கடல், இது மனுஷன், இது துணி, இதுதான் சொல்லு. எனக்காக நான் துணின்னு சொல்லிருக்கோம். அதே போல நமக்குள்ள இருக்கிறத நான் கண்ணு பார்த்தா நான் பாக்கிறேன், காது கேட்டா நான் கேட்கிறேன். இந்த நானு இது அப்படிங்கிற கூடியதான் இந்த ரெண்டு பதங்கள்னால சொல்லக்கூடியது எப்படி சம்பந்தப்பட்டிருக்க? நான் என்னைக்கும் இது ஆக மாட்டேன், இது என்னைக்கும் நான் ஆக, இதுன்னு நான் சொல்றேனோ அதை நான் ஆறேனா? இது டேபிள், இது டேபிள் தான், என்னைக்கும் நான் டேபிள்னு சொல்ல வேண்டாம். அதே மாதிரி நான் எனக்கூடியதான பதார்த்தம்னா என்னைக்கும் இது ஆகாது. ஆகையா இந்த நான் இது இதனுடைய கனெக்ஷன் தான் சார் பிரபஞ்சமே. உங்க வாழ்க்கையே நான் எனக்கூடியதான பொருளுக்கும் இது எனக்கூடியதான பொருளுக்கும், வெளியில் இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் இது இதுன்னு சொல்லி பழகிட்டேன், உள்ள இருந்தால் நான் நான் சொல்றேன். இந்த நடுவாரத்துல இருக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதான் கன்ஃபியூஷன் கொடுக்கறது. கண்ணுன்னு இருக்க இது கண்ணுன்னு சொல்றேன், கவனிச்சுடா, இது மூக்குன்னு சொல்றேன், ஆனா கண்ணு பார்க்கும் பொழுது நான் பார்த்துறேன். இதுதான் வேண்டும் விவகாரம் நடங்க. நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியாமலேயே சில பதார்த்தங்கள் இப்படி இருக்கு. கம்ப்ளீட்டா வெளியில இருந்ததையானால் இதுன்னு சொல்றேன், கம்ப்ளீட்டா உள்ள இருந்ததையானால் நான் என்று சொல்றேன். இந்த பார்டரா இருக்கக்கூடியதான சரீரத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை சில சமயத்துல நானும் வேலை செய்யும் பொழுது நானும் இல்லாத சமயத்துல இதுவும் இதை நல்லா அனலைஸ் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் சார் அதான் சொல்ற அச்சுஷ்காதி சாஸ்திரோக்தம் சபாக்கிய அப்சந்தரம் துவாகம், உள்ளும் புறமும் எங்கும் இருக்கிறது ஆத்மா, நித்தியமும் தமிக ஆத்மானம். இந்த ஆத்மாவுக்கு ஒரு நாளும் பந்தம் இல்லை. ப்ராப்ளம் என்னன்னா இந்த புலன்களுக்கு தான், கண்ணு தெரியறது கண்ணு தெரியல, கண்ணு சவந்து இருக்கு, காதுல இருந்து ஏதோ வலிக்கிறது, மூக்குல ஏதோ வலிக்கிறது, இப்படின்னு சொல்லுகிறதே தவிர ஆத்மாவுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்றா? ஒரு நாளும் நான் கவலைப்படுறேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றது கூட மனசு வரைக்கும் தான் வரும். நான் படிச்சேன், நான் படித்தவன், நான் அறிந்தவன் சொல்றது கூட புத்தி வரைக்கும் தான் போறது, அதுக்கப்புறப்பட்டதாக ஒன்னும் போகல. ஆகையால் ஆத்மா எப்படி இருக்கு? உள்ளும் புறமும் எங்கும் ஆதாயம் போல் வாசி வியாபித்திருந்த போதிலும் அந்த ஆத்மா நித்திய முக்தன், அதுக்கு ஒரு நாள் பந்தம் இருக்கு, அதுக்கப்புறம் போச்சுன்னு சொல்லாதீங்க, எப்போ முக்த சுரூபமா இருக்கு. முமுட்சுவா இருக்கணும், இத நினைக்கணும். இந்த ஆத்மாவை எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கணும். ஏன்னா உண்மைய நினைச்சுட்டு இருந்தோமையானால் ஒரு நாளைக்கு அந்த ஸ்வரூபமே நமக்கு வந்துடும். இந்த பூச்சி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரமரம் வண்டு, அது என்ன பண்றது? இந்த இலைக்கு பின்னால சின்ன சின்னதாக முட்டையிட்டு போயிடுறது, இலைக்கு பின்னால முட்டையிட்டு போயிடுறது. அது போனப்புறம் அந்த மறந்து போயிடுது. அது கொஞ்ச நாள் ஆனப்புறம் அந்த முட்டையானது கொஞ்சம் வளர்ந்து அப்படியே நிக்கிறது. அதனாலதான் இந்த வெத்தலை எல்லாம் போட்டுக்கிற பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுவோம், இலக்கில் நினைச்சு பின்னால தொடச்சு, முன்னால தொடக்க முட்டைங்க, பின்னால நன்னா தொடச்சு அதுக்கப்புறம் அதில் சுண்ணாம்பு போட்டு நடுவுல இருக்கக்கூடியதான் அந்த இதை எடுத்துவிட்டு, அந்த காம்பை எடுத்துவிட்டு மடிச்சு அதுல வேற இது இதை போட்டு பாட்டு பொடியை போட்டு அதுக்கப்புறம் நினைப்போம். ஏன் சார் பின்னால தொடக்கிறேன் அப்படின்னா அங்கேதான் சார் இருக்க எல்லா முட்டையும் அதான் கிளீன் பண்றோம். அந்த முட்டை அப்படியே என்ன இருக்கு தெரியுமோ, கொஞ்சம் கொஞ்சமாக புழு ஆயிடும். அந்த புழுவானது என்ன, இந்த வண்டு வந்து என்ன கடிக்குமோ பொட்டுமோங்கிற அபிப்பிராயத்தில் அது புழு அதுக்கு வேற ஒன்றும் தெரியும். அது என்ன பண்றது, தன்னுடைய வாக்குல இருந்து வரக்கூடியதான லாலா ஜலம் இருக்கு பார்த்தா எச்சு, அதனால தன்னை சுத்திண்டே இருக்கு, சுத்திண்டு அது ஒரு கோட்டையாட்டம் கட்டிண்டு கட்டிண்டு உள்ள இருந்தாலும் அது என்ன நினைக்கிறது தெரியுமோ, வண்டு வந்துருமோ, வண்டு வந்துருமோ, வண்டு வந்துருமோனு பயம் அது. ஏன்னா இந்த வண்டு போய் அதை கொட்டுறது வலிக்கு போலியா, எந்த பிராணிக்கும் உடம்புல ஏதாவது வலித்த கட்டம் தான். அதனால அந்த கிட்டவனால அதை கட்டி விடுறது, கட்டிந்த பிறகு என்ன ஆச்சுங்க, அது வெளியில வர முடிஞ்சிடும். அதே மாதிரிதான் உங்க வீட்டுல எட்டுக்கால் பூச்சி, அது என்ன பண்றது, வலையாட்டம் கட்டி போடும் மூலையில, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க, அதுக்குள்ள பிறந்த அது வெளியில எங்கேயும் போகல, வெளியில போக முடியாது. ஆனா என்ன தெரியுமா, அதுக்கு ஒரு விசேஷம், ஒரு ஜீயோ ஒரு கொசுவோ அங்க வந்து ஓட்டம் ஆனந்தமா வீட்டை விட்டு வெளியில வராமலேயே அது சாப்பிட்டு அது அறிய முடியாது. ஏன்னா அந்த அந்த வெப்பை அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்குள்ளேயே. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குன்னு ஒரு இதை கட்டிட்டான், அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த வண்டை நனைச்சு நனைச்சு அந்த அந்த பூச்சியானது பிரிச்சுட்டு வெளியில வண்டா ஆயிடுச்சு. பிரயோகம் பிரமர கீட்ட நியாயம், வண்டும் அந்த புருவும் அதுக்கு சம்பந்தமான நியாயம். அதே போல நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ நினைச்சு அதையே நினைச்சு நம்ம தாட் ப்ராசஸ்க்குள்ளேயே நம்ம இருந்து பரமாத்மாவை மறந்துட்டோம். மறந்து என்ன ஆச்சுன்னா நம்ம குழந்தைகள் அவ எப்படி இருக்காளோ என்னமோ, பேரன் எப்படி இருக்கானோ என்னமோ, அவனுக்கு ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல்ல எல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ, படிப்பானோ படிக்க மாட்டேனும், எத்தனை வயசானாலும் உங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தினதான ஒரு எண்ணமே தவிர இத தாண்டி பரமாத்மா பத்தியான வந்ததோ எது நகமான நல்லதோ அதை பத்தி நம்ம நினைக்கவே இல்லை. என்ன சொல்லுங்க, மறுபடியும் மறுபடியும் நம்ம காசு கடைசி வரைக்கும் இருக்குமா, நம்ம சௌக்கியமா கடைசி வரைக்கும் இருப்போமா? யார் சொல்லுங்க, நம்ம கர்மா என்னதுன்னு தெரிஞ்சா அதை பத்தி சொல்லலாம், யாருக்கு எந்த கர்மா எப்படி இருப்போம் தெரியாது. ஆனால் அதைய பத்தி தானே நினைக்கிறான் உங்களுக்கு, அவன் நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு நீங்க கேட்கலாம். அவனுடைய செயல் சொல்றத கடைசி நாள் வரைக்கும் இன்னும் காசு சம்பாதிச்சுட்டு இருக்கணும், அப்பதான் நமக்கு மதிப்பு இருக்கணும், நம்ம குழந்தைகளை பார்க்கணும், பேரன் பார்க்கணும், பேரனுக்கு பேரன் பார்க்கணும். எங்க பேசிக்கு கல்யாணமே குழந்தை பிறக்கிற பையன் அது வரைக்கும் நான் இருந்தா போறும் இப்படின்னு நினைக்கிறேன். இருந்து என்ன பண்ண போற, கவலையை படுறத்தவர் கவலை பண்ணாம இருக்க முடியுமா உங்களால? முடியாது. ஏன் சுவாமி மனசு கட்டியா முடிச்சுட்டு இருக்கல, குழந்தைக்கு தேங்காய் முடி கட்டுறது, அந்த தேங்காய் முடிய விடாம அது இங்க போகணும் அங்க போகணும், இந்த கலையில இருந்து இன்னொரு கலைக்கு தாண்டதுக்கு என்ன வேணும், ரெண்டு கையும் வேணும் அதுக்கு, அப்பதான் ரெண்டு கையால அந்த கலையை புடிச்சுட்டு போகும். அது தேங்காய் முடி கிடைச்சா அது விடுறதுக்கு அதுக்கு மனசு இல்ல, அது விடாம கையே புடிச்சுட்டு இருக்க, ஆனா தாவ முடியல, எவ்வளவு கஷ்டம் பாரு. அதே மாதிரிதான் நமக்கு இந்த சம்சாரத்தை நல்லா புடிச்சுட்டு இருக்கோம், அம்மா அப்பா அக்கா தங்க அண்ணா தம்பி ஆட்டக்காரர், அதுக்கப்புறம் அவ பந்துக்கள், அவளுடைய குழந்தைய அவளுடைய விவகாரங்கள், மாதுரான் சுத்தனான் பாத்ரன் அப்படின்னு அர்ஜுனனே சொல்றான். எதிர்க்க பார்த்தா அத்தனை பேரும் நமக்கு வேண்டியவரா இருக்க, நான் எப்படி யுத்தம் பண்ணுவேங்கிறோம், அத்தனை பேரும் வேண்டியவா, புத்திரான் பௌத்திரான் சகியும் சதா, பசங்கள் நம்ம பசங்கள் பேரன்கள் பிரெண்ட்ஸ் இத்தனை நாள் பிரெண்டா இருந்தோம், இது ஒரு சண்டை நாங்கள் ஒருத்தருக்க பிராணம் போற அளவுக்கு வந்துடும். இது யுத்தம் வேணுமான்னு கவலை, கவலை தத்மா யுத்தஸ்வகாரம், இதெல்லாம் பேசுறது அப்புறம் முதல்ல காரியத்தில் இறங்குங்கிறார். பகவானே சொன்னாலும் நம்ம இறங்குறதா இல்ல, ஏன்னா நமக்கு இதுன்னா நல்லா கொடுத்துட்டு இருக்க சம்சாரம், அதனால ஏன்னா சம்சாரம் இருக்கி, அதனால நம்ம அந்த எண்ணம் நமக்கு போகணுமே ஆனால் அசுஷ்வாதி சாஸ்திரோக்தம் சதாச்சாபியந்தரோக்கியம் நித்தியமுக்தமிக ஆத்மானம், எப்பொழுதும் முக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை மூச்சுக்கே சதா ஸ்மரே, இந்த மூச்சுவா இருக்கிற அதையே நினைக்கணும். என்ன நினைச்சு நினைச்சு இந்த மனசானது அதை போகும். நீங்க எதை நம்ப நினைக்கிறீங்களோ எதுல வந்து மனசு செலுத்துறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வியாபாரமும் செயலும் அங்கே போகும். அகட்சுஷ்டாதி சாஸ்திராத்த இந்திரிய அணித தாமமா, ஆத்மாவே நனைந்தோங்கிற அதே சமயத்துல என்ன புலன்கள் எல்லாம் நகமா எனக்கு சேர்ந்ததில்லைன்னு நினைச்சது. அப்ராணோ யமனா சுப்ரஹா இதி காகர்வணோர்வதஹ, ஆத்மாவுக்கு பிராணம் இல்லை, ஆத்மாவுக்கு மனசு இல்லை, அதனாலதான் சுப்ரமா இருக்கு. வெளியில நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமா அழகா நீங்க இருந்த போதிலும் மனசுல அழுக்கு இருந்தா அழுக்கதான் கணக்கு. இன்னொத்தன் அழியணும்னு மனசுல அந்த நினைப்பு இருக்கிறது இவன் சுத்தமாகவே இல்லை. மனசு எப்படியோ அப்படியோ அந்த மனசை நீங்க சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கணும்னு என்ன பண்ணணும், வேதாந்தத்தை தியானம் பண்ணணும். அகட்சுஷ்டாதி சாஸ்திராட்ச இந்திரிய அணிததாமமா, அப்ராணோ சியமனா சுப்ரோ இது சாதர்வண ஹெர்வதா முண்ட கோபுரத்துல அப்ராணோ சியமனா சுப்ரோ எத்தராத்தர கப்பரா அப்படின்னு முண்ட கோபுரத்துல சொல்லியிருக்கு. சாஸ்திராதி நாம பாவச்ச சூய சப்தாதி நாம பாவச்ச சூயதே மம காட்டகே அப்ராணோ சியமனா யஸ்மாத் அவிகாரே சதாக்கியம் சப்தாதி நாம பாவச்ச சூயதே மம காட்டகே காட்டகேன்னு அர்த்தம். அது என்ன சொல்றது, ஆத்மாவில சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் ஒண்ணும் இல்ல. வாசனை மாம்பழம் பாருங்க, அந்த வாசனை நன்னா தெரியறது. பலாப்பழம் வாசனை நன்னா தெரியறது. அதே போல ஆத்மாவுக்கு வாசனை இருக்கோ இல்ல, ஆத்மாவுக்கு சப்தம் இருக்கோ இல்ல. அசப்தம் ஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்திய மகந்தவற்றையது அநாத்யனந்தம் மகத பரம் துருவம் நிச்சாயதம் ருத்தி முகா பிரமுச்சதே. கடோபனிடத்துல சப்தமோ ஸ்பர்சமோ இந்த குணங்கள் எதுவும் ஆத்மாவில இல்லை அப்படிங்கிறது. சப்தாதீனாம பாவச்ச சூயதே மம காட்டகே கடோபனிடத்தில் அப்ராணோ சியமனாஹா யஸ்மாத் முண்டகோப நிறத்துல இந்த ஆத்மாவுக்கு பிராணம் இல்ல மனசு இல்லன்னு சொல்லிருக்கு. அதனால அவிகாரி சதாக்கியம் சரீரம் மாறின போதிலும் நான் மாறலை. இது நம்மளே பார்த்துக்கலாம், ஆனா ஸ்ருதி சொன்னாதான் நமக்கு தெரியுது. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது உங்களை அந்த சரீரத்தை நீங்க என்ன ஸ்கூலுக்கு போறப்ப நான் தான் நினைச்சேன். கல்யாணம் ஆனப்பறம் அந்த சரீரத்தை என்ன நினைச்சேன், நான் தான் நினைக்கிறேன். கிழக்கணமாய் பழைய அந்த போட்டோ பார்க்கும்பொழுது இது நான் தானு சந்தேகம் வர போல இருந்தாலும் இப்பவும் இந்த சரீரத்தை நான் தான் நினைக்கிறேன். இந்த நான் மாறல, சரீரங்கள் மாறி. சின்ன குழந்தை பருவத்தில் இருந்த சரீரம் அழகா இருந்தது, அதை விட அழகா இருந்தது யவ்வனத்துல. பார்த்தே சோடச வருஷத்தோ கர்ப்பதீதி அத்தராயதே இல்ல. 16 வயசுல இருந்தா பெண் கழுதையா இருந்தாலும் அது அழகா இருக்குமா அப்படிங்க. அதுக்கப்புறம் இந்த வயசான பிள்ளை என்னடா, முன்னெல்லாம் யாராவது போட்டோ எடுத்தோம்னா என்ன போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவான். அவ பக்கத்துல நின்று பாருங்க, கல்யாணத்துக்கு போனா ஒரு மணி நேரம் கியூ இருக்கு சார், அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க போனேன். ஆனா அங்க போனதுமே என்ன கையில கிஃப்ட கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். அந்த போட்டோ உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல, அவதான் வச்சிருக்கிற ஆல்பத்துல. இருந்தாலும் நாம இன்னமும் அழகா இருக்கா போது சிரிச்சுட்டே போட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுல ஒரு என்னடான தன்மேல அவளுக்கு அழுக்காது. ஆனா சரீரமும் கிழக்கனும் வந்தாச்சு, இருந்தாலும் நான் போச்சோம்னா அதுவும் நான் தான். நடுவயசுல இருக்கப்போ நான் தான், இப்பவும் நான் தான். நான் மாறல, அதனால ஆத்மா மாறல. எது மாறுறது உங்களுக்கு, இந்த ஸ்தூல சரீரம் மாறு, குணங்கள் மாறுறது. முன்னால பார்த்த மாதிரி இப்ப பார்க்க முடியல, கண்ணாடி தேவையா இருக்கு. முன்னால கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கல, காதல கேட்காத போனா விழுங்கோ அப்படின்னு போயிட்டு இருக்க. ஏன் தெரியுமோ, நான் மிஷன் 3 லட்சம் ரூபாவா, காதல வச்சுக்கிற மிஷனுக்கு 3 லட்சம் ரூபாய். அப்படி 3 லட்சம் வச்சு ஒண்ணும் வேண்டாம் போகிற வைராக்கியம் வந்துருச்சு, வேற ஒண்ணுமில்ல. அதே போலயே கண்ணலையும் காதலையும் மூக்களையும் இவைகள்லாம் முன்னால இருந்தா போல இல்ல. அந்த 50வது வயசு வரதோ இல்லையோ, கால் முட்டியில வலி வந்தது, மாடி ஏறப்ப சிரமப்படுறோம். நீங்க ஆனந்தமா 50 வயசு வந்ததுன்னு எல்லாருக்கும் இது டீ பார்ட்டி கொடுத்து எல்லாம் கொண்டாடுறாரு. ஆனா விவகாரம் என்னன்னா, காலில் முழங்கால வலி ஆரம்பிச்சு சச்சத்து பூர்த்தி ஆயிடுச்சுன்னா இது ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமாங்கிற ஐடியா வந்துருக்கு. எது மாறல சொல்லுங்க உங்களுக்கு. நான் என்கிற சொல்லுக்கு எது பொருளோ அதை தவிர எல்லாமும் மாறியாச்சு. அதனால அப்ராணோ சியமனா யஸ்மாத் அதிகாரே சதாக்கியம் விக்ஷேபோ நாஸ்தி தஸ்மான்மே. அதனால்தான் எனக்கு விக்ஷேபம் இல்லை. விக்ஷேபம்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளா பார்க்கிறதுக்கு விக்ஷேபம். பொருளை அதுவா பார்க்கறது சமயஜானம், பொருளை வேற விதமா பாக்கிறதுங்கிறது விக்ஷேபம். கிழிஞ்சல இருக்கு, வெயில்ல கிழிஞ்சல போட்டிருக்க, அது என்ன ஆச்சு தெரியுமோ, வெள்ளி மாதிரி காணப்பட்டது, இது விக்ஷேபத்தை. கயறுனா இங்க இருக்கு, தெரியாம நீங்க என்ன பண்ற அந்த கயறை பாம்புன்னு நினைச்சிடும். இது விக்ஷேபம். விக்ஷேபோ நாஸ்தி தஸ்மான்னே ஆத்மாவுக்கு விக்ஷேபம் இல்லை. நசமாதி ததோ மமா, அதே போல எனக்கு சமாதி இல்லை, ஆத்மாவுக்கு சமாதி இல்லை. சமாதி எது? மனம். சமாதினா என்னதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். நமக்கு மூன்று நிலைகள் நன்றாக தெரிந்த நிலைகள். என்னது? மூச்சு இருக்கிற நிலை ஒண்ணு, அடுத்தது தூங்குற நிலை ஒண்ணு, இந்த ரெண்டுக்கு நடுவுல ஸ்வப்னம்னு ஒண்ணு. இந்த ஸ்வப்னம் எப்படி வர்றதுன்னு இதுவரைக்கும் யார் சாஸ்திரம் சொன்னதான் தெரியும் நமக்கு. எப்படி ஸ்வப்னம் வருது? ஸ்வப்னத்துல பொருள் எல்லாம் யாரு தயார் பண்ணினா? இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்த இடம். ஸ்வப்னம் வந்தது அடுத்த நாள் கெட்ட சொப்னமா இருந்தா ரொம்ப பயப்படுறேன். நல்ல சொப்னமா ஏதோ ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், வெயில் தான் கிடைக்கல, சொப்னம் ஏதாவது கிடைச்சது போக அப்படிங்கிறேன். ஆனா இந்த சொப்னத்தை யார் தயார் பண்ணினா? அது ஏன் எப்போ ஒரு நாளைக்கு வருது? அனவாசா அது புடிச்சுக்கிறதே தவிர கரெக்டா இன்னைக்கு திங்கக்கிழமை சொப்னம் வரணும் அப்படின்னு ஏதாவது இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை சொப்னம் வரணும்னு இருக்கும். சில நாளைக்கு வரவே இல்லை, சில சமயத்துல வரிசையா வந்துட்டே இருக்கு. இவன் தூக்கமே வரல, பயமா வேற இருக்கு. கண்ணை முன்னே சொப்னம் வந்துருமோ, பிசாச்சு வருமோ சொப்னத்துல அப்படின்னு பயப்படுறான். அதே மாதிரி இந்த சொப்னம் இருக்கே இந்த மூணு நிலை தான் நமக்கு தெரியும். முழிச்சுக்கிற நிலை ஒண்ணு, தூங்குற நிலை ஒண்ணு, சொப்ன நிலை ஒண்ணு. இந்த தூங்குற நிலை எல்லாம் மறந்து போயிடும், ஒண்ணுமும் தெரியல. ஆனா அதே நிலை மாதிரி இன்னொரு நிலை சமாதி. இது ஜாகிரத்தில நீங்க இருக்கும் பொழுதே வரக்கூடியது. தூங்குறப்ப வர்றது சமாதி இல்ல, மூச்சுட்டு இருக்கு, கண்ணு மூச்சுட்டு இருக்கு, மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை ஒவ்வொன்னா நீக்கிட்டு இருக்கு. அந்த மனசுல அப்படியே பண்ணிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அப்படியே நின்று போடும். ஒரு சமயத்து மனசுல ஒரு எண்ணமும் இல்லாம நின்று போறது பார்த்தா அதான் சமாதின்னு. அது ஏதாவது ஒரு எண்ணத்தை நினைச்சிருந்து இன்னொரு எண்ணம் இல்லாம அந்த எண்ணமே மட்டும் பெற்று சமாதின்னு சொல்லலாம். அது எப்படி பண்றதுன்னு சொல்ற இந்த புத்தகத்துல சமாதியை எப்படி அடையறதுங்கிறத சொல்லியிருக்க. இது மனசுக்கே தவிர ஆத்மாவுக்கு இல்ல. விக்ஷேபோ நாஸ்தி தஸ்மான்மே ந சமாதி ததோ மமா. விக்ஷேபோ வா சமாதிர்வா மனசாத்மிகாரிண. விக்ஷேபமா இருக்கட்டும் சமாதியா இருக்கட்டும், அது மனசுக்கு சேர்ந்ததே தவிர ஆன்மாவுக்கு சேர்ந்தது இல்லை. அமனஸ்தஸ்ய சுத்தஸ்ய, அமனஸ்கமான நிலை. முடிச்சுருக்கும் பொழுதே மனசு வேலை செய்யாததான நிலை. இப்ப மனசு டக்கு டக்குன்னு வேலை செய்யும், கண்ணால பாக்கணும், காதால கேட்கணும். ஒரே சமயத்துல எல்லா புண்களையும் கட்டி காக்கிறது மனசு. பெருசா இருக்கக்கூடியதான இந்த முறுக்கு இருக்க பாத்தீங்க, அதை சாப்பிடும் பொழுது நல்ல தேங்காய் எண்ணெய் வாசல் மூக்குக்கு வருது. அந்த நாக்கில் விழும்பொழுது, நாக்கில் வரும்பொழுதே அதை கரைஞ்சு போறது. ஏன்னா வெண்ணெய் நிறைய போட்டிருக்கா. அதுக்கப்புறம் என்ன, கண்ணுக்கு பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. சில சமயத்துல ரொம்ப வாழையே வச்சுட்டான்னு சொன்னா அது சிவப்பா போயிடும். அது பரப்பட அந்த எல்லோ கலர் அப்படியே இருக்கணும். இப்படி கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எல்லாம் குடிச்சுக்கிறது கூட நல்லா இருக்கு. சில பேர் முறுக்கு பண்ணீங்கன்னா அது நாலு விதமா மறிஞ்சு கிடக்கும். அப்படின்னு அசையா ஒரே மாதிரி ஹரிசாண்டலா இருக்கணும். இப்படி அஞ்சு புலன்களுக்கும் ஒரே சமயத்தை அனுபவிக்கக்கூடியது அந்த முறுக்கு சாப்பிடறா போல. அதான் கல்யாணத்துல முறுக்குன்றிருக்க, முறுக்கு கொடுத்துருக்க, ஏன்னா முறுக்காம இருந்தீங்க இருக்கா. அதே மாதிரி அமனஸ்கசுத்ய, மனசு இல்லாத முடிச்சுண்டு இருக்கும் பொழுதே மனசு வேலை செய்யாத நிலை இருக்கு அது. தத்யாத்வயம் மமா அமனஸ்தத்வ அதிகாரித்வே. அமனக்கும் அதிகாரம், மனசு வேலை செய்யாத நிலை, மாறாத நிலை இதுதான் விதேகவியாபி. இந்த ரெண்டும் துவயம் மமான்னு சொல்லியிருக்க. அமனஸ்தத்வ அதிகாரே விதேகவியாபி நோ மமா, இதுதான் ஆத்மஸ்வரூபம். இப்படி இரு சொல்லி அந்த சமாதியில ஆத்மஸ்வரூபத்தை எப்படி அறியறது அப்படிங்கறது மேல சொல்ல போறேன். இதை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.